ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம் 26வது ஸ்தலமான கச்சூர் ஆலய கோயில். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
தினமும் ஒரு சிவாலயம் என்ற தலைப்பில் தேவார பாடல் பெற்ற தலங்களை நாம் தரிசித்து வருகின்றோம். இன்றைய தினம் தொண்டை நாட்டில் அமைந்துள்ள 32 பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றானது பல்வேறு சிறப்புகளை கொண்டது ஆகிய பெருமைகளை தன்னகத்தே கொண்ட திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்ற சிவஸ்தலத்தை நாம் தரிசிக்கின்றோம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் பெருவழிச்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஊருக்கு வட மேற்கில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். சாலை வசதிகள் நிரம்ப பெற்றுள்ள இக்காலத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஆட்டோ முதலிய வாகன வசதிகள் உள்ளன. சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகும் சாலையில் சிறிது சென்றால் வடக்கே திரும்பும் ஒரு கிராமத்து சாலையை நாம் பார்க்கின்றோம். அதில் சுமார் 1 அல்லது 1.5 கிலோமீட்டர் கடந்தால் திருக்கச்சூர் என்ற தலத்தை அடையலாம். கச்சூர் என்பது கச்சபமாகி, அதாவது ஆமையாகி இருந்து திருமாலானவர் வழிபட்டதால் இந்த தலம் கச்சூர் எனப்பட்டது. இதற்கு பின்னர்தான் காஞ்சியில் உள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் விஷ்ணு வழிபட்ட ஒரு ஐதீகம் உள்ளது. ஆகவே இந்த தலத்தை ஆதி காஞ்சி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த திருக்கோயிலானது திருக்கச்சூரனுடைய வடதிசையில் அமைந்துள்ளது. கச்சூர் வடபால் ஆலக்கோயில் அம்மானே என்பது சுந்தரமுத்து சுவாமியுடைய வாக்கு. இந்த தலத்திற்கு ஆலமரம் ஸ்தலவருஷமாக இருப்பதால் இதனை ஆலக்கோயில் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். ஆலயத்தை நெருங்கியவுடன் நாம் முதலில் காண்பது பிரதான கோபுரவாசலை நோக்கியவாறு ஒரு கருங்கல் மண்டபம் இருக்க காண்கின்றோம். இங்கே சித்திரை மாத பெருவிழாவென்று தியாகராஜமூர்த்தி நடன காட்சி அளிப்பது வழக்கம். அதன் மறுமுனையில் தேர்முட்டி, சற்று வலதுபுறம் அதாவது வடப்புறம் மகாவிஷ்ணு அமைத்த விஷ்ணு தீர்த்தம் ஆகியவற்றை காண்கின்றோம். பிரதான கோபுரத்தில் கோபுர அமைப்பு இல்லாவிட்டாலும் அதற்கான உறுதியான வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை கடந்து உள்ளே சென்றவுடன் நந்தியம்பெருமானை கொடிமரத்துடன் வழிபடுத்துடன் தரிசிக்கின்றோம். நந்தியம்பெருமானுக்கு எதிரில் கருங்கல்லால் ஆன ஒரு ஜன்னல் இருக்கிறது. அதன் வழியாக மூலவரை தரிசிக்கலாம். இந்த பெரிய பிரகாரத்தை முதலில் வலம் வந்துவிட்டு நாம் பிறகு மூலவரிடம் தரிசிக்க செல்ல இருக்கின்றோம். பெரிய பிரகாரத்தில் அக்னிமூலையில் நாம் காண்பது மடப்பள்ளியாகும். இந்த திருமடைப்பள்ளியை தாண்டி நாம் அங்கு உள்ள ஒரு கூபம், அதாவது கிணறு ஆகியவற்றை கண்டுகொண்டு இந்த பிரகாரத்தில் வலம் வர துவங்குகின்றோம். கன்னிமூலையில் ஒரு கருங்கல்லாலே ஆன ஒரு அருமையான ஒரு அமைப்புடைய கணபதியினுடைய சன்னதியை தரிசிக்கின்றோம். அதில் தூண்களிலும் மேல் விதானத்திலும் அருமையான கருங்கல் வேலைப்பாடுகள், சிற்பங்கள் அமைந்துள்ளதை காண்கின்றோம். இங்கிருந்து பார்த்தால் மூலவருடைய விமான தரிசனம் புலப்படுகின்றது. கஜபிருஷ்ட விமானமாக இது அமைந்திருக்கிறது. அதாவது யானை படுத்திருந்தால் பின்பக்கத்திலிருந்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு அமைப்பை கொண்டது இந்த மூலவருடைய விமானம். அந்த விமானத்தில் கந்தர்வர்கள், பூதகணங்கள், இப்படி பல பல வரிசைகள் காணப்படுகின்றன. அந்த உச்சியில் அந்த யாழி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு நாம் நம்முடைய வலத்தை தொடர்கையில் முருகனுடைய சன்னதியை அடைகின்றோம். இதுவும் கிழக்கு நோக்கியவாறு வள்ளிதேவாயனுடன் கந்தக்கடவுள் இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கு அப்பால் நாம் காண்பது விருந்திட்ட ஈஸ்வரருடைய சன்னதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இறைவன் கட்டமுது வாங்கி வந்து அவருடைய பசியை தீர்த்தபடியால் அங்கே ஒரு சிவலிங்க வடிவில் காட்சி அளிக்கின்றான். அந்த முகப்பில் அந்த ஐதீக காட்சியை சுதையாக அமைத்திருக்கிறார்கள். பைரவர் சன்னதியும் இந்த பிரகாரத்திலேயே இருக்கிறது. தனி விமான அமைப்போடு கூடி அழகாக அமைந்துள்ள ஒரு சன்னதி இது. அவர் தெற்கு நோக்கியவாறு இருக்கின்றார். பின்னர் நாம் இந்த வலத்தை முடித்துவிட்டு உள்ளே செல்ல தூங்குகின்றோம். உள்ளே செல்லும் முன்பாக கிழக்கு நோக்கிய ஒரு தனிச்சன்னதியை காண்கின்றோம். இந்த சன்னதியில்தான் தியாகராஜ பெருமான் குருவிட்டிருக்கின்றார் அன்பிகையோடு. தியாகராஜருடைய சன்னதியை நாம் சுந்தரமுத்து சுவாமிகள் பாடப்பெற்ற பல ஸ்தலங்களிலும் தரிசிக்கின்றோம் என்றாலும் இங்கு இவருக்கென்று அந்த தனி சில பந்ததிகள் அமைந்துள்ளன கூற கேட்கின்றோம். அதாவது சூரிய ஒளி படுவதன் முன் கோயிலுக்கு வந்து விடுவார் உலாவுக்கு சென்று விட்டு. சித்திரை மாதத்தில் பெருவிழாவின் போது சில நாட்கள் தியாகர் புறப்பாடு நடைபெறும் இரவில். விடிய காலத்தில் திருநடன கோலத்துடன் ஆலயத்துக்கு திரும்பி வரும் காட்சி அருமையாக இருக்கும். இவருக்கு பௌர்ணமி போன்ற விசேஷ தினங்களில் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகிற்று வருகின்றன. அந்த தரிசனத்தை முடித்துவிட்டு நாம் இறைவன் சன்னதியை நோக்கி செல்கின்றோம். அப்பொழுது எதிரே தென்படுவது தெற்கு நோக்கிய அம்பிகையினுடைய தனி சன்னதி. எல்லாமே கருங்கலால் அமைந்திருக்கிறது. அந்த சன்னதியில் அம்பிகை பெரிய திருவுருவத்துடன் காட்சி வழங்குகின்றாள், அஞ்சனாட்சி என்ற திருநாமத்துடன். மையா தடங்கண் மடந்தை மணவாளா என்று சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த அம்பிகையினுடைய பெயரை குறிப்பிடுகின்றார். அதற்கு ஒரு உள்சுற்றும் இருக்கிறது. அந்த சிறிய பிரகாரத்தை வலம் வந்துவிட்டு நாம் சுவாமியினுடைய உள்பிரகாரத்தை அடைகிறோம். இந்த உள்பிரகார வலத்தின் பொழுது நாம் காண்பது தேவகோஷ்டங்கள், அதாவது விநாயகர், தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரையும் தெற்கு நோக்கிய வண்ணம் காண்கின்றோம். பிறகு அந்த லிங்கோத்பவர் துர்கை, பிரம்மன் ஆகிய மூர்த்திகளை வடக்கு பிரகாரத்தில் காண்கின்றோம். சண்டிகேஸ்வரர் சன்னதி தனியாக இருக்கிறது. இதனை கடந்து நாம் சுவாமி சன்னதியை அடையுமானால் அதற்கும் வடதிசையில்தான் வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பலகணியின் வழியாக உள்பிரகாரத்திலிருந்து தரிசிக்கலாமே ஒழிய நேராக சென்று விட முடியாது. பக்கவாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வடதிசையை தென்திசையை நோக்கியவாறு உள்ள ஒரு வாயிற்படி, அதனை கடந்துதான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி செல்லும்பொழுது எழுந்தருளக்கூடிய திருமேனிகள் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம். அதற்கு பிறகு மூலவருடைய சன்னதி அடைகின்றோம். மூலவர் சிறிய வடிவில் ஆமையினுடைய ஓட்டை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு வடிவமுடைய ஒரு லிங்க திருமையை கொண்டு வணங்குகின்றார். சுவாமிக்கு பெயர் கச்சவேஸ்வரர் என்பது. முன்னரே கூறியது போல் திருமாலானவர் இங்கு ஆமை வடிவில் வந்து இறைவனை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகின்றது. தொண்டை நாட்டு யாத்திரையாக வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஊருக்கு எழுந்தருளும் பொழுது பசி மேலிடவே சோர்ந்து அமர்ந்திருந்த பொழுது இறைவனே ஒரு அந்தன வடிவாகி வந்து அவருக்கு முன் எழுந்தருளி, நீ பசியோடு இருக்கின்றாய், இங்கே அமர்ந்திரு, நான் உனக்கு உண்ணுவதற்கு சோறும் நீரும் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னாராம். அதன்படியே பெருமான் அந்த திருக்கச்சூரின் மறுபகுதியாக விளங்கக்கூடிய மேற்திசையில் விளங்கக்கூடிய சிறிய குன்றின் அருகில் சென்று வழியில் உள்ள வீடுகளிலெல்லாம் பிட்சையை வாங்கி கொண்டு வந்து அவருக்கு உணவளித்ததாக பெரியபுராணம் குறிப்பிடுகின்றது. அப்படி வந்தவுடன் அவருக்கு இறைவன் உணவும் நீரும் கீரையும் தந்து அவருடைய பசியை ஆற்றினான். உண்டு முடித்த பிறகு பார்த்தால் வந்தவரை காணும். அப்பொழுதுதான் தெரிந்தது தன்னுடைய பசி தீர்ப்பதற்காக எழுந்தருளிய பெருமான் பாடுவார், பசி தீர்ப்பவன் அல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கருணை கடலான பரம்பொருள் அடியவனுக்காக வந்து இந்த உச்சி வேளையில் கால்கள் நிலத்தில் தோயுமாறு விழுவிழாக சென்று இந்த உணவை கொண்டு வந்தானே என்று உருகி பாடுகின்றார் அந்த தலத்தில். அப்பொழுது இதை கண்டால் அடியார் பதறி போய்விட மாட்டார்களா? எங்களுக்காக நீ பாதம்பட இந்த நிலவுலகத்தில் நடந்து வரலாமா என்று கேட்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த பதிகத்தில் உள்ள பாடல். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சுவாமி திருவாரூரில் தூது சென்றது நாம் அறிந்ததுதான். திருமுதுகுன்றத்தை நோக்கி சென்றபொழுது அவர் வழி தெரியாமல் இருந்தபொழுது இறைவனும் இறைவியும் அங்கு வயோதிகர்களாக வந்து அவரை குடலையாற்று ஒரு வரையில் நடத்தி அழைத்து சென்றுவிட்டு அங்கு அதிசயமாக மறைந்து விட்டதையும் நாம் பெரிய புராணத்தின் மூலம் அறிகின்றோம். மற்றொரு சமயம் திரு குறுகாவூர் வெள்ளடை என்ற சீர்காழிக்கு அண்மையில் உள்ள தலத்திற்கு போகும்பொழுது பசி மேலிட சுந்தரர் இருந்தபோது அவருக்கு அன்னமும் நீரும் கொடுத்து உதவினான் பெருமான் என்று அங்கும் எழுந்தருளி பாதங்கள் நிலத்தில் தோய அந்த ஒரு திருவிளையாடலை செய்தான் என்றெல்லாம் நாம் பெரிய புராணத்தில் படிக்கின்றோம். இப்படி எல்லா ஊர்களிலும் இறைவன் ஆலயத்தில் எழுந்தருளிய போதிலும் திருவீதிகளில் திருப்பாதம் தோய நடந்தது என்று இது போன்ற சில ஊர்களுக்கு தனிச்சிறப்பும் தனிப்பெருமையும் உண்டு. அந்த வகையில் ஏற்றமுடையது இந்த திருக்கச்சூர். பரமேஸ்வரனுடைய பாதங்கள் இந்த நில உலகத்தில் பட்ட ஒரு அற்புதத்தலம். அந்த மண்ணை நாம் எடுத்து வணங்குவதே முறை. அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் உடையது இந்த தலம். அப்பொழுது இந்த முதுவாய் ஓரி கதற என்ற திருப்பதிகத்தை சுந்தரமுத்து சுவாமிகள் அருளி செய்கின்றார். அதை கொல்லிக்கவ்வானம் என்ற பண்ணில் பாடுவது மரபு. முதுவாய் ஓரி கதற முதுகாட்டெறி கொண்டாடல் முயல்வானே மதுவார் கொன்றே புதுவீசோடும் மலையான் மகள் தன் மணவாள கதுவாய்த்ததையில் பலி நீ கொள்ள கண்டாலடியார் கவலரே இதுவேயாமாறு அதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே ஏ சுந்தரமுத்து சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்களில் இன்று நாம் கிடைத்துள்ள இன்று நமக்கு கிடைத்துள்ள திருப்பதிகங்களில் இந்த ஒரு பதிகத்தில்தான் அந்த பதிக பலன் வேறெங்கும் சொல்லாத அளவுக்கு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இந்த பதிகத்தை படிப்பவர்கள் என்னுடைய தலையின் மீது விற்றிருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆரூரன் பேர் சென்னையில் வைத்த நம்பியாரூரர் இவ்வாறு ஒரு பதியப்பலனை அருளி செய்கின்றார் என்றால், அந்த பதியத்தை பெறுவதற்கு நாம் என்ன பெயர் பெற்றிருக்க வேண்டும்? அதனை பாராயணம் செய்து அந்த பதிகத்தை அருளிய சுந்தரமுத்து சுவாமிகளுடைய திருவடிகளை தொழுவதே நமக்கு உயர்வை தரும். ஆகவே இதனை அன்பர்கள் நினைவில் கொண்டு நித்திய பாராயணத்துக்கு கூட இதனை ஓதி வரலாம். இவ்வாறு இந்த பதிகத்தை பாடிவிட்டு பிறகு காஞ்சிபுரத்தை நோக்கி சென்றார் என்று பெரிய புராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த ஆடி சுவாதி நன்னாள் அன்று இறைவன் வெள்ளை யானையை அனுப்பி இவரை திருவஞ்சைக்களத்திலிருந்து கயிலைக்கு வருமாறு அழைத்து கொண்டது முன்னிட்டு அந்த ஐதீக விழாவை இங்கு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அன்பர்கள். அதேபோல சித்திரை மாத திருவிழாவும் மிகச்சிறப்பாக பல்வேறு வாகனங்களில் இறைவனும் இறைவியும் எழுந்துள்ளும்படி கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த ஸ்தலத்தில் மலை மேல் ஒரு சிவாலயமும் இருக்கிறது. அது மேற்கு பார்த்தது. அந்த கோயிலை நினைத்தே இவர் பாடியிருக்கிறார். மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே என்று வயல்கள் சூழப்பெற்ற இந்த திருக்கச்சூர் சமீப காலம் வரையில் வயல்கள் மட்டுமே இருந்தது. சுற்றிலும் வயலும் ஏரியும் அதனை சார்ந்திருந்தது. நாளடைவில் கட்டிடங்கள் வர வர அது குறைந்தாலும் இன்றும் அந்த வயல்கள் தென்படுகின்றன. இந்த மருந்தே என்று சொன்னது அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உள்ள பெருமானுடைய ஒரு திருப்பெயர். மருந்தீஸ்வரர் என்றும் ஔஷதகிரீஸ்வரர் என்றும் அவருக்கு திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகைக்கு அந்தகார நிவாரணி என்று பெயர். அதாவது நம்முடைய மனத்தில் உள்ள இருட்டை எல்லாம் அகற்றுகோள் என்று அதற்கு தமிழில் விளக்கம் கூறலாம். இந்த திருக்கச்சூர் மலைக்கோயிலுக்கும் அன்பர்கள் சென்று வழிபடுவது வழக்கம். வழியில் ஒரு விநாயக பெருமானுடைய திருக்கோயிலையும் காண்கின்றோம். அவர் இந்த தலத்திற்கு விநாயகராக, ஸ்தல விநாயகர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஸ்தல விநாயகர் இந்த மூர்த்தி. இவர் தெற்கு நோக்கியபடி நடன கோலம் கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றார். இந்த தாளமூல விநாயகர் அதாவது பனை மரத்தின் கீழ் இருந்ததாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது சிற்ப வடிவில் அங்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலில் பல யானைகள் சிறிய சிற்பங்களாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன தாய்மார்களால். இது பிரார்த்தனை தலமாக ஒரு காலத்தில் இருந்ததாம். பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து இதனை ஆக்கிரமித்துக் கொண்ட பொழுது அது கோயில் சற்று சிதிலமடைந்ததாக சொல்கிறார்கள். பின்னர் அதனை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மலைமையில் உள்ள அந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரத்தின் அருகில் ஒரு சிறிய குழி இருப்பதை பார்க்கிறோம். அதில் உள்ள மண்ணை எடுத்துச் செல்கிறார்கள். அந்த மண்ணே மருந்தாக பிழிந்திருக்கின்றது. மருந்தாய் பிழிதீர்க்குமாறு கண்டேன் என்று அப்பர் பெருமான் திருவாய்மூரில் கூறியது போல பிழிதீர்க்கும் மருந்தாக அடியவர்கள் இதனை கருதுகின்றார்கள். சுவாமி பெரிய திருவுருவம் மேற்கு பார்த்தபடி அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பிகை தெற்கு நோக்கிய வண்ணம் தனி சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். இந்த பிரகாரத்தை வலம் வரும்பொழுது, வெளிப்பிரகாரத்தை வலம் வரும்பொழுது சதுர்முக சண்டிகேஸ்வரர் சன்னதியை நாம் தரிசிக்கின்றோம். இவரும் ஒரு அபூர்வமான ஒரு அமைப்புடைய ஒரு மூர்த்தியாதலால் அவரை வழிபட்டுவிட்டு அவருக்கு அருகில் உள்ள சிம்மக்கிணறு என்று சொல்வார்கள், அதாவது பாதாள கிணறு, அதுக்கு படிகள் இருக்கும். படிகளில் இறங்கி சென்றுதான் நீரை எடுத்து வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவது வழக்கம். அந்த வாயில் சில ஊர்களில் சிங்கத்தின் வாய் போன்று அமைத்திருப்பார்கள். அதனுள் நுழைந்து அந்த படிக்கட்டுக்குள் இறங்க வேண்டும். அந்த அமைப்பெல்லாம் இடிந்து போய்விட்டபடியால் படிகள் மாத்திரம் இங்கு காணப்படுகின்றன. ஆனால் அந்த குன்றின் உச்சியிலும் அந்த கிணற்றில் தண்ணீர் இருப்பது ஒரு அதிசயமாகவே தோன்றுகிறது. அஸ்வினி தேவர்கள் இந்திரனுக்கு வந்த ஒரு நோயை களைய முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்களாம். அப்பொழுது தேவேந்திரன், நீங்கள் பூலோகத்துக்கு சென்றாவது எங்கு போனாலும் சரி எனக்கு ஒரு மருந்தை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடவே அஸ்வினி தேவர்கள் மண்ணுலோகத்திற்கு வந்து இந்த ஔஷதகிரி, இது ஒரு மலை, தொடர் மலையாக அந்த இடத்தில் இருக்கிறது, அங்கு இந்த மூலிகைகளை கண்டார்களாம். மூலிகைகளை எடுத்துச் செல்லும் பொழுது இந்த சிவலிங்க திருமேனியை கண்டுற்றார்கள். இதை தேவேந்திரனிடம் போய் சொன்னவுடன் அந்த மூலிகைகளால் அவன் நோய் தீர்க்க பெற்றான். அவர்கள் கண்ட சிவலிங்க பெருமானை தானும் காண வேண்டும் என்பதற்காக நில உலகில் வந்து இந்த பெருமானை வழிபட்டு ஆலயம் அமைத்தான், வழிபாடுகள் செய்தான் என்று சில வரலாறு குறிப்பிடுகின்றது. இதற்கு மிகச் சமீபத்தில் மற்றொரு சிறிய சிவாலயம், அது இறந்தீஸ்வரர் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்க காண்கின்றோம். அதாவது இறத்தல் என்றால் இடையினரா, இறத்தல் என்றால் யாசித்தல், இச்சைக்கு சென்றார்களா சுந்தரருக்காக அந்த மலை வரையில், அந்த ஐதீகத்திற்காக அந்த இறந்திட்ட ஈஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் நாம் அங்கு சென்று தரிசிக்கும் பொழுது அந்த மலையிலிருந்து மறுபுறம் பார்த்தால் காஞ்சிபுரம் செல்லும் சாலை தென்படும். அவ்வளவு உயரத்துக்கு நாம் வந்து விட்டோமா என்று ஒரு ஐயமே ஏற்படும். அது சிறிதும் சலிப்பே தெரியாதபடி சரிவான ஒரு பாதை நம்மை இந்த மலைக்கு மேல் கொண்டு செல்கின்றது. ஆகவே இந்த அற்புத காட்சியில் நிலவக்கூடிய இந்த திருத்தலத்தை அன்பர்கள் யாவரும் தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று உயுமாறு அந்த சிவபெருமானை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம்.